மத்தேயு 28 வசனம் 11-15 வரை. அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நிச்சிரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்பந்தப்படுத்தி உங்களை தப்பிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது.
பொதுவா இந்த அபிஷியல் நியூஸ்ல பாதி பொய் தான் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்பவே நம்ம முடியறதில்லை. எல்லா காலத்தை விட நம்ம வாழ்ற காலத்துல நமக்கு எல்லாம் தெரியும், இந்த முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்ல வர்ற எல்லா காரியமும் நம்ம நம்புற மாதிரி இருக்கிறது இல்ல, உண்மையை பேசுறது இல்ல மக்கள். நம்ம காலத்துல மீடியாவும் நியூஸ் சேனலும் பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையை கம்ப்ளீட்டா புரட்டுகிற செய்திகளை கொடுக்கற நம்ம நேரடியாக நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். அவங்க சொல்லுகிற கதை அரசாங்கத்துக்கு ஏற்றபடி அது உண்மைக்கு விரோதமா இருந்தாலும் அது உண்மையே புரட்டி அரசாங்கத்துக்கு சாதகமாக பேசி வருகிற ஒரு காலத்துல நாம் வாழ்றோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு படிக்கிற பகுதியில இஸ்ரேவேலுக்கு ஒரு அரசாங்க நியூஸ், ஒரு அபிஷியல் இஸ்ரேவேல் நியூஸ் சத்தியத்துக்கு நேர் விரோதமாக அறிவிக்கப்பட்டதையும் அந்த அதிகாரிகள்னால அந்த போர் சேவகர்களுக்கு லஞ்சம் கொடுத்து உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு பொய்யான செய்தியை ஊரெல்லாம் அறிவிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். மனித குலம் சாகிற மனித குலத்துக்கு ஒவ்வொரு நாளும் செத்து சாவை நோக்கி போயிட்டு இருக்கிற மனித குலத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மட்டும்தான். அந்த அந்த உயிர்த்தெழுதலை அந்த பெண்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு இரண்டு கைதியும் அணைத்து அதை வரவேற்ற அங்க உயிர்த்தெழுந்த தேவனே, அது என்ன ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா எல்லாருமே அதை அப்படி வரவேற்கிறது இல்ல. உயிர்த்தெழுதலை எல்லாருமே சிறந்த இதயத்தோடு வரவேற்கிறது இல்ல. உண்மையா சொல்ல போனோம்னா நம்ம வாழுகிற உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் உயிர்த்தெழுதலை நிராகரிக்கிறது, அதை நம்புறது இல்ல. அந்த அந்த காலியான கல்லறை கொடுக்கிற செய்தியை அவங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க பிரயாணம் பண்ணி சைனாக்கு போனீங்கன்னா அங்க புத்தருடைய கல்லறைய பார்க்கலாம். அந்த கல்லறை மூடி இருக்கிறது, அந்த மூடி இருக்கிறது என்ன காட்டுது, அவருடைய உடம்பு இன்னும் அங்கதான் இருக்கு, அங்க அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, வேற யாரும் அங்க வைக்க முடியாது. அதே இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் பக்கம் போனீங்கன்னா, சவுதி அரேபியா மதீனா இடத்துக்கு போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா முகமதுடைய கல்லறை அங்க இருக்குது, அந்த கல்லறையும் மூடிதான் இருக்கிறது, அது உள்ள அவரு அங்க உள்ளதான் அவருடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வரலாற்றுல இருக்கிற எந்த மத தலைவர்களுடைய ஊருக்கோ கல்லறைக்கிட்டையும் போனீங்கன்னா எல்லாம் மூடிதான் இருக்கு. ஆனா பலஸ்தீனாக்கு போனீங்கன்னா, இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கல்லறை திறந்து காலியா இருக்கிற ஒரே கல்லறை தான், அது ஒரே கல்லறை மட்டும்தான் திறந்து இருக்கிறது. அது ஏன் காலியா இருக்கிறது, அந்த தேவதூதன் என்ன சொன்னார், அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். வேற எல்லா கல்லறைக்கு போனீங்கன்னா அவர் இங்கதான் இருக்கிறார் அப்படின்னு தான் செய்தி அந்த மூடி இருக்கிற கல்லு நமக்கு சொல்லுது. இந்த ஒரே கல்லறை மட்டும்தான், கல்லில்லா கல்லு திறக்கப்பட்டு அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய அந்த காலி கல்லறை உலகத்துல இருக்கிற எல்லா மதத்துக்கும் மரண அடி, மரண அடி. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் உயிர்த்தோடு எழுந்த ரட்சகர். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் மட்டும்தான் தேவன், அவரை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகம் என்பதை அவர் உயிர்த்தெழுதல் நிரூபித்திருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு அவர் மரணத்தை ஜெயித்த மாதிரி அவர்களும் மரணத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போகக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய இவர் மட்டும்தான் என்றதை அறிவிக்கும்படிக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மற்ற எல்லா மதங்களுக்கும் அந்த காளி கல்ற ஒரு மரண அடி மாதிரி, அது ஒரு பெரிய பிரச்சனை. அன்னைக்கு வாழ்ந்த அந்த யூத மத தலைவர்களுக்கு மகாபெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா அவங்கதான் அவரை கொன்னது. அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னா என்ன, அவங்க முற்றிலுமா தவறானவர்கள், இயேசு சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டோம். அவங்களுடைய மத அமைப்பு, அவருடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஆலயம், அவங்களுடைய எல்லா சடங்குகளும் பொய் வஞ்சனைன்றத நிரூபிக்கப்பட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரட்சிப்பை தருகிற ஒரே தேவன் என்பதை நிரூபிக்கப்படும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போட்டிருக்கிற மாதிரி நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாம விட்டா வேற எங்கேயுமே எந்த ஊர்லயும் ரட்சிப்பு மனுஷனுக்கு கிடையாது என்பதை உயிர்த்தெழுதல் மூலமாக நிரூபித்திருக்கிறார். ஆகவே இந்த தலைவர்கள் தங்களுடைய பொய் மதத்தை காப்பாத்திக்கணும்னா உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதைய கட்டணும். இல்லைன்னா அவங்க பிழைக்க முடியாது, அவங்க பொய் மதத்தை காப்பாற்ற முடியாது. இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார்னா தாங்க பிழைக்க முடியாது என்பதற்காக இன்னைக்கு படிக்கிற பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம், மிகவும் முட்டாள்தனமான ஒரு பொய் கதையை அவர்கள் கட்டுகிறார்கள். ஒரு பிரதர் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இஸ்ரவேல் ரொம்ப ஞானமானவங்க, இயேசு அறிந்தவங்க, யூதர்கள் அறிந்தவங்க, வேதத்தை அறிந்தவங்க, அவங்களே அவங்களுடைய உச்சக்கட்ட பார்லிமெண்ட் இவ்வளவு முட்டாள்தனமான கதையை ஏற்படுத்துச்சுன்னா உயிர்த்தெழுதலை மறுதளிப்பதற்கு அதுவே அவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. அதுக்கப்புறம் வர எல்லா கதைகளும் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லுகிறது படுமுட்டாளான கதைகள். அவங்களாலேயே இதுதான் ஏற்படுத்த முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன செய்ய முடியும் பாருங்களேன். இத நாம பார்க்க போறோம். இன்னைக்கும் எத்தனையோ பேர் உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறாங்க. ஏன்பா நம்புறதில்ல அப்படின்னா அவங்கள ஒரு கதை வச்சிருக்காங்க. சோககரமானது என்னன்னா உயிர்த்தெழுதல் உண்மைதான், ஆனா அந்த உயிர்த்தெழுதல் மனிதக்குள்ள ரட்சாகிற மனுஷனுக்கு அது ஒண்ணு தாங்க நம்பிக்கை, வேற என்ன இருக்கு நம்பிக்கை. ஆனா மனுஷன் பாவத்துல குருடாக்கப்பட்டு மதத்தினால குருடாக்கப்பட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு மேல பற்றா இருந்துகிட்டு அதுக்காகவும் தற்காலிகமான பதவியும் உலகத்துல அனுபவிக்கிற சுகங்களுக்காகவும் உயிர்த்தெழுதலை நிராகரித்து நித்தியமா நரகத்துக்கு போறான். தன்னுடைய அரசியல் பதவியோ மத பதவியோ அதையும் இதையும் காத்துக்கணும் என்பதற்காக, மக்கள் மத்தியில பேரை காப்பாத்திக்கணும், அழியிற போற காரியங்களுக்காக உயிர்த்தெழுதலை மறுதளித்து அழியிற மனிதர்களா தான் அநேக பேர் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அதை அந்த மாதிரி ஒரு கதையை பார்க்கிறோம். இது முதல் உயிர்த்தெழுதலின் முட்டாள் பொய்கதை, உயிர்த்தெழுதலை மறுதளிக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட முதல் முட்டாள்தனமான பொய்கதை. மத்தேயு மாத்திரமே இதை நமக்கு எழுதுறார் பாருங்களா. ஆரம்பத்துல நம்ம அது மேல் பார்வையா பார்த்தோம்னா ஏன் இவர் இதை எழுதுறாரு, இதுதான் அவருடைய சுவிசேஷம் முடிக்கிற தருவாயில வந்துகிட்டு இருக்கிறாரு. இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு, இது போய் ஒரு நெகட்டிவா இந்த பொய்கதை அருவறுப்பான பொய்கதையை ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்கு யோசனை வருது. நம்ம தான் வேற என்னென்னவோ எழுதியிருக்கலாம் இல்லையா. போன வாரம் தான் பார்த்து அந்த பெண்கள் இயேசுவை கண்ட காட்சி வந்து நம்ம எல்லாம் உச்ச சாயல்ல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தோன்ற மாதிரி ஒரு உணர்வு, பரலோக உணர்வு. அந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு கதைகள் எழுதியிருக்கலாம் இல்ல. அவரு மகதலீனா மரியாக்கு காட்சி அளித்தார், அதை பத்தி எழுதியிருக்கலாம். அந்த சீஷர்கள்லாம் ஒன்னா கூடி இருக்கும் போது இயேசு திடீர்னு அவங்களுக்கு மத்தியில காட்சி அளித்தாரு. இல்ல தோமாக்கு அவர் காட்சி அளித்தது, தோமா அப்படியே உளுந்து உருகி என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்னு உருகினார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இந்த அருவறுப்பான பொய்யை ஏன் எழுதியிருக்கிறாரு, ஏன் எழுதியிருக்காருன்னா அதுக்கு மூணு காரணம். முதலாவது மத்தேயு யாருக்கு சுவிசேஷத்தை ஆரம்பத்தில் எழுதினாரு, யூதர்களுக்கு எழுதினார். அந்த யூதர்கள் இந்த பொய்யினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக இதை எழுதுறார் இல்லைங்களா. ரெண்டாவதாக அந்த யூதர்கள் இந்த பொய்யினால பாதிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, இந்த மேசியா இஸ்ரவேல் வந்து இயேசுதான் மேசியான்னு சொல்லி அவரை நம்பவே இல்லை. அவருடைய எல்லா அடையாளங்கள் ஆனா இந்த கடைசி யோனாவுடைய அடையாளம் இயேசு கொடுப்பார், அந்த அடையாளத்தையும் அவர்கள் நிராகரித்து நம்பாமல் அவங்களுடைய விசுவாச துரோகத்தையும் நிராகரிப்பையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த நிகழ்வு அவர் எழுதுறார். இஸ்ரவேல் ஆண்டவர் கம்ப்ளீட்டா முத்திரை அடிச்சு அவங்களை நிராகரித்தார் என்பதை நமக்கு காட்டுவதற்காக. மூன்றாவதாக இதுல இருக்கிற விந்த பாத்தீங்கன்னா, எந்த கதையை வைத்து இயேசு உயிரோடு எழும்பலன்னு அந்த சத்துருக்கள் நிரூபிக்கணும்னு பார்த்தாங்களோ, அந்த கதையே இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆதாரமாக மாறி போற விதங்கள்ல பரிசுத்தாவின் ஞானத்துல அதை அவர் எழுதுறார். பாருங்களா, அதான் அதிசயம். சொல்ல போனா இதுதான் பெரிய ஆதாரமாகி முடிஞ்சு போகுது. ஏன்னா எத்தனையோ அவி விசுவாசிகள் சொல்லலாம், நீங்க எல்லாம் அவரை நம்புறீங்க, விசுவாசிங்க, அவர் உயிர்த்தெழணும்னு நீங்க நினைக்க விரும்புறீங்க, அதனால நீங்க சொல்றீங்க, உங்களை நாங்க எப்படி நம்புறது இல்லைங்களா? நீங்களா விசுவாசிங்க, அதெல்லாம் சொல்லுவீங்க, நீ நம்புறேன் அதை பேசுவ, அப்படி எல்லாம் சொல்றவர்களுக்கு இங்க பாருங்க, பா நீ விசுவாசிகள் சொல்றத விடு, இயேசுவை கொலை செய்தவங்க, இயேசு உயிரோடு எழும்பக்கூடாதுன்னு எல்லா முயற்சிகளும் எடுத்தவங்க, அவங்களுடைய செயலையும் சாட்சிகளையும் பாரு, அதுவே ஆதாரம், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். பாருங்களேன், தன்னுடைய சத்துருக்கள் மூலமாகவே அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு மறுக்க முடியாத ஆதாரமாக பிரத்யேக விதத்தில் அந்த பொய் கதையே உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிற உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஒரு டிஃபென்ஸாக ஒரு ஆதாரமாக வந்துடுறத பார்க்கிறோம். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். மூணு தலைப்புல இதை புரிஞ்சுக்குவோம். மூணு தலைப்பு. முதலாவது சேவகரின் உண்மை அறிக்கை. ரெண்டாவது ஆலோசனை சங்கம் செய்த மூன்று தீர்மானங்கள். மூன்றாவது சேவகரின் தவறான கதை. இந்த மூணு தலைப்புல இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். முதலாவது சேவகரின் உண்மை அறிக்கை. பாருங்க 11வது வசனத்துல, அவர்கள் போகையில் காவல் சேவகர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கும் அறிவித்தார்கள். பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் போகையில் ஆரம்பிக்கும். அவர்கள் போகையில், இதுக்கு முந்தின வசனம் யார பத்தி பேசுச்சு? அந்த பெண்கள் இல்லைங்களா? அந்த பெண்கள் வந்து அந்த கல்லறைய பார்த்து தேவதூதனுடைய செய்தியை கேட்டு வேகமா சீஷர்கள் சொல்லலான்னு போகும்போது இயேசுவுடைய காட்சியை பார்த்து இப்ப தொடர்ந்து போகிறாங்க. அவங்க போகும்போது இங்க இன்னொன்னு நடக்குது. என்ன நடக்குது? நான் சொன்ன இயேசுடைய உயிர்த்தெழுதலை கண்ட முதல் அந்த செய்தி வந்தது அந்த பெண்களுக்கு, விசுவாசிகள் அந்த பெண்கள் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஒரு சாட்சியா இருக்கிறாங்க, யார் தெரியுமா? இந்த போர் சேவகர்கள். முதல் முதல் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி பார்த்தது அவங்க தானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 4வது வசனத்துல ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி அது மேல உட்கார்ந்த கண்ணால அவங்க பார்த்தாங்க அந்த காட்சி. பார்த்த உடனே என்ன ஆச்சு? திடுக்கிட்டு 4வது வசனத்துல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து, அந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா மரித்தோர்கள் போல் ஆனாங்க. பரிசுத்த தேவனை பார்த்த இவர்கள் மரித்தோர்களை போய் அப்படியே மயக்காடிச்சு கோமால போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்கள் வந்து பார்த்து தேவதூதனுடைய செய்தியை கேட்டு இவங்களுக்கு போறாங்க, சீடர்களுக்கு சொல்லலான்னு போகும்போது செத்துட்டோம் நினைச்சுக்கிட்டு இருந்த தேவதூதர்கள் என்ன ஆகுறாங்க? அப்பதான் அவங்களுக்கு முழிப்பு வருது. ஆட்டுக்கள்லாம் கொஞ்சம் ஆட்டு கொஞ்சம் நார்மல் ஆகி வைட்டல்ஸ் எல்லாம் நார்மல் ஆகி எந்திரிச்சுட்டு எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு கல்லறைக்குள்ள போய் பார்த்தா அந்த துணி ஒண்டி இருக்கு, பாடி காணும். கல்லறை திறந்து என்ன பண்றாங்க? அவர்கள் முகம் குப்புற அந்த நூற்றுக்கு அதிபதி மாதிரி விழுந்து, இவர் மெய்யாகவே தேவகுமார்னாங்களா? அவங்க பாருங்க என்ன பண்றாங்க. அவர்கள் போய் நகரத்துக்குள்ளே பிரதான ஆசாரியர்கள், ஒரு பக்கம் இந்த பெண்கள் சந்தோஷத்தோடு அந்த சீஷர்களுக்கு அறிவிக்க போறாங்க, அந்த சீஷர்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்கு, இன்னொரு பக்கம் இவங்க பயத்தோடு அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு திகில் கொடுக்கும்படிக்கு இவங்க போறாங்க. ரெண்டு கூட்டம் அந்த கல்லறை கிட்ட இருந்து ஓடுறத பார்க்கிறோம். இந்த வசனத்துல எத்தனை பேர் போனாங்கன்னு போட்டிருக்கு? சிலர். பைபிளை திறந்துகிட்டு பார்க்கணும். நான் கேள்வி கேட்போம் உங்களை, இல்லைங்களா? வெறும் கதை கேட்க கூடாது. பைபிள திறந்துகிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். சிலர் ஏன் எல்லாரும் போகல, ஏன் சிலர் ஒண்டிதான் போனாங்க, அங்க ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சுன்னு பாக்குறோமே. ஒருவேளை இந்த பிரதான ஆசிரியர்கள் தான் இவங்களை அங்க அமைத்தாங்க. இப்ப பிலாத்து கிட்ட போகும்போது உங்களுக்கு சோல்ஜர்ஸ் இருக்கு கொடுத்துருக்கிறேன்னு அவங்களை எத்தனை பேரை வைக்க முடியுமா, வச்சு பாதுகாத்து கொள்ளலன்னா அவங்களுக்கு அடியில தான் இவங்க இருக்கிறாங்க. பிரதான ஆசிரியர்களுக்கு அவங்க சொல்லி இருப்பாங்க, இதோ பாருங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும், முதலாவது நாள் கொஞ்சம் அசந்தாலம் வருவாள், ரெண்டாவது நாள் அசந்தாலம் வருவாள், எங்களுக்கு தெரியும் மூணாவது நாள் ஏதாவது நடக்கும், மூணாவது நாள் உயிரோடு வருவேன் சொல்லியிருக்கான். கண்ணை கூட சிமிட்ட கூடாது, கண்ணை நோண்டி எடுத்துருவோம், அங்கேயே கண் சிமிட்டாம ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருக்கணும் கட்டளை கொடுத்துருப்பாங்க. இப்ப மூணாவது நாள் செத்தவர்கள் இப்ப கோமால போயிட்டாங்க இவங்க, இப்ப கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, இப்ப ஓடுற ஒரு வேலை பயமா இருக்கலாம், போய் சொன்னோம்னா என்ன செய்வாங்க, அதனால எல்லாரும் போகல. இன்னும் சில பேர் எப்படியோ தைரியப்படுத்திக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க, ஓடி போய் சொல்லலாம் அப்படின்னு போய் சொல்லும் போது பாருங்க என்ன அது 16வது வசனத்துல என்ன சொன்னாங்க, வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். நடந்தத நடந்த மாதிரி ஒண்ணு விடாம யாவற்றையும், அங்க பூகம்பம் வந்துச்சுங்க மெகா பூகம்பம், உனால யோசிக்க முடியுமா அவங்க எப்படி சொல்லி இருப்பாங்க, எப்படி ஓடி இருப்பாங்க, இந்த பெண்களே மூச்சடிச்சு ஓடுறாங்க, அந்த போர் செத்து எழுந்துச்சாங்க, செத்து பொழைச்சவங்க மாதிரி குதிரையில உட்காந்துக்கிட்டு ஓடி உளுந்தடிச்சு பிரதான ஆசாரியரே ஐயோ என்ன பூகம்பம் நடந்துச்சு, என்ன நிதானம் நிதானம் சொல்லு என்ன ஆச்சு, ஐயா வெறுத்து கொட்டிக்கிட்டு நடுக்கத்துல பெரிய பூகம்பம் வந்துச்சு, ஒரு தேவ தூதன் கண்ணெல்லாம் கூசுற மின்னல் மாதிரி வந்து கல்ல புரட்டி அது மேல உட்கார்ந்த உட்காந்து நாங்க பார்த்தோம், செத்துதான் போனோம் நினைச்சோம், எப்படியோ உயிர் பொழைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உள்ள போய் பார்த்தா பாடிக்கான், இது நடந்துச்சு அற்புத விதமான ஒரு காரியம், பெரிய பூகம்பம் வந்துச்சு நடந்துச்சுன்னு அவங்க பார்த்தத உணர்ந்தத சகலத்தையும் அங்க வந்து சொல்றான், யாவற்றையும் சொல்றான். இந்து கண்ணால் கண்ட சாட்சி அறிவிச்சுதான் முதல் முதல்ல போய் நடந்தது சொல்லும் போது தான் இந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணும், இதான் அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர், இது இதான் உண்மை. இந்த யூத தலைவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், இது ஒரு தெய்வீகமான செயல் என்பதை நன்றாக அவர்களுக்கு தெரியும், இது ஒரு அற்புதமான செயல், சந்தேகம் இல்லாம மெய்யாகவே அங்க உயிர்த்தெழுதல் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சீசர்களுக்கு போய் அந்த செய்தி போறதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களுக்கு போகுது அந்த செய்தி, இத்தனை காலம் இயேசுவை பத்தி என்ன நினைச்சாலும் ஆனா இந்த காட்சியின் மூலமாக அவங்களுக்கு நிச்சயமா தெரியணும், இயேசு சொன்ன மாதிரியே உயிர்த்தெழுந்திருக்கிறார், அதுக்கு பரலோக சாட்சியாக தேவதூதனே வந்திருக்கிறார் என்பதை, இவர் தான் மெய்யான இயேசியா என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும் இந்த காட்சியின் மூலமா. நம்பினாங்களா? மத்தேயு 27:42 சொன்னாங்க, நீ சிலுவையில இருந்து இறங்கி வா, உன்னை நம்புகிறோம் நாங்க. ஆனா சிலுவையில இருந்து இல்ல, செத்து எந்திரிச்சு வந்திருக்கிற, இப்ப நம்புவாங்களா? எத்தனை எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமி நம்புகிறோம் நாங்க, இயேசு சொன்னார் உங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை கொடுக்கறேன், யோனாவின் அடையாளத்தை கொடுக்கறேன், மூணு நாள் செத்து எந்திரிச்சு வரப்போறேன், அதுதான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி அடையாளம், இதுதான் அவங்களுக்கு கிடைச்சி, இப்பயாவது நம்புவாங்களா? எல்லாம் நம்ப எத்தனை வாட்டி பேசினாரு, எத்தனை அற்புதங்கள் செஞ்சுக்காங்க, இப்பயாவது நம்புவாங்களா? நோ, அவங்களுக்கு அதிர்ச்சியை கொண்டு வந்தது, திகிலை கொண்டு வந்தது, அவங்க இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிருக்கிறதுனா, மனம் திரும்புதலும் தாழ்மையும் விசுவாசமும் வரவே, சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே இல்ல, நிச்சயமாக உயிர்த்தெழுந்தது. அவங்களுக்கு சத்தியத்தை அறிந்த பிறகும் அந்த சத்தியத்தின் விளைவுகளை சந்திப்பதற்கு அவங்க இருதயம் இடம் கொடுக்காமல் அந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற பணியில ஈடுபட்டாங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு இவங்க குருட்டு. நான் பார்த்து இதுல இருந்து படிக்கணும், அரசியலும் மதமும் ஒரு மனுஷனை அந்த பேய் குடுத்துட்டுச்சுன்னா அவனை மிருகமாக சாத்தானுடைய கருவியாகவே செஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டு இல்ல, நம்ம கண் கூட அரசியல் மதம் ரெண்டு சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், போச்சு, அந்த மனுஷன் மிருகமாவே மாறிடுவான், எதுக்குமே பார்க்க மாட்டான். இந்த பிரபஞ்சத்தின் பிரபு அவங்க கண்களை குருடாக்கி அவருடைய கருவிகளாக பயன்படுத்துறது அப்படித்தான். எந்த அளவுக்கு எதிர்க்கிறவங்க குருடானவங்க பார், சுய சித்தத்தோடு தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய பேரையும் காப்பாற்றிக்கணும்ன்றதுக்காக அநியாயத்தினால் சத்தியத்தை அடக்கி வைக்கிற பணியை செய்வாங்க. இந்த போர் சேவகர் உண்மையா வந்து சொன்னாங்க, உண்மையான சாட்சி, கண்ணால் கண்ட சாட்சி. ஆனா இவங்க அதை கேட்ட உடனே முதல்ல என்ன சொன்னாங்க, இங்க இந்தியில சொல்லுவாங்க சுப் சுப் அப்படின்வாங்க, சரிங்களா? பேசாது, யாருக்கும் அதை சொல்ல, அமைதி, சுப், யாருக்கும் பேசக்கூடாது. இந்த விஷயம் வெளிய போகவே கூடாது, இதை இங்கேயோடு நிறுத்தம். இதான் உண்மை. ஆனா இது ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பதவி, நம்ம ஆலயம், நம்ம அதிகாரம், மதம் போயிடும். இதை மூட முதலாவது இந்த போர் சேவர்களுடைய உண்மை அறிவிக்க அறிக்கையை பார்க்கிறோம். ரெண்டாவது ஆலோசனை சங்கம் சனித்திரியன் சங்கத்தினுடைய மூன்று தீர்மானங்களை பார்ப்போம். இந்த செய்திக்கு அவங்க எடுத்த மூணு தீர்மானங்கள் என்ன? முதலாவது 12வது வசனத்துல இவர்கள் மூப்பரோட கூடி ஆலோசனை பண்ணினார்கள், அதிர்ந்து மிரண்டு போய் ஒரு கூட்ட அசம்பிளிய கூப்பிடுறாங்க. ஆலோசனை சங்கத்தோடுனா இந்த சனித்திரியன் சங்கம், அதுதான் யூத மதத்தின் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் அன்னைக்கு கூடுச்சு, யூத மதத்தின் எல்லா தலைவர்களும் அன்னைக்கு கூடினாங்க. கூடி இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி பூகம்பம் நடந்திருக்கு, தேவ தூதன் வந்திருக்கிறாரு, காலி கல்ற இதெல்லாம் கேட்டு உடம்பு இல்ல, பாடி போயிடுச்சு, என்ன பதில் கொடுக்கறது? நம்ம இப்பெல்லாம் பார்லிமெண்ட்ல அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்டா பதிலே வர்றது இல்ல. ஆனா இவங்களுக்கு இதுக்கு பதில் கொடுத்து ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா இதுக்கு பதில் வரல, இதுக்காண்டி தேசத்துல பரவச்சுன்னா முதலே அவங்க தெரியும், பிந்தினத்து முந்தினத்தை விட கொடிதான் இருக்கும். இயேசு காண்டி உயிரோடு எழுந்தாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, இந்த செய்தி காண்டி போச்சு, உலகம் முதல்ல பின்னாடி அவர் பின்னாடி போச்சு. ஏன்னா எல்லாரும் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க, நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, பயங்கரமா இருக்குமேனு சொல்லி இந்த முழு தேசமே அவர் பின்னாடி, நம்ம ஆலயம் எல்லாம் போயிடும், நம்ம செய்யற மதம் எல்லாம் போலித்தனும், மக்களை ஏமாத்துற ஒரு கேலி கூத்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆகவே இதை நிறுத்த வேண்டும் என்றால் நாம் செய்யறது ஒரே காரியம், அந்த உயிர்த்தெழுதல் நடக்கலன்னு ஒரு பொய் கதையை ஆரம்பிச்சு, உயிர்த்தெழுதல் பொய் என்பதற்கு நிரூபிக்கும்படி ஒரு பொய் கதையை நாம் கட்ட வேண்டும். அதனால எல்லா பெரிய தலைகளும் கூடி அந்த வசனத்துல என்ன ஆலோசனை பண்ணினார்கள். யூதர்கள் ரொம்ப ஞானிகள், இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா யூத இஸ்ரவேல் தேசம் ரொம்ப ஞானம் இல்லைங்களா? நம்ம நாடு அரசாங்கம்லாம் அங்கதான பெகசிஸ் டெக்னாலஜி எல்லாம் வாங்குறது, ரொம்ப திறமா ஆளுங்க, அவங்களுக்கு இருக்கிற மூளை பெருசு. அந்த பெரிய ஞானிகள் மூளைகளே இவ்வளவு அருமையான ஒரு கதையை கட்டி இருக்கிறாங்க. அது என்ன காட்டுது? அவங்கனால இதான் கட்ட முடிஞ்சிச்சு. உயிர்த்தெழுதை மறுதளிக்கிறது எவ்வளவு முட்டாள்தனமான கதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வருகிறது எல்லாம் அதை விட மோசமான முட்டாள்தனம். அவங்க மூணு தீர்மானங்களை எடுக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல எதுவும் எடுப்பாங்க இல்லைங்களா, மூணு தீர்மானத்தை எடுத்து பில்லா பாஸ் பண்ணுவாங்க. இந்த பார்லிமெண்ட் எடுத்த மூணு தீர்மானங்களை என்ன? இயேசுடைய உயிர்த்தெழுதலை அவருடைய காலி கல்றையை நம்ம டீல் பண்றதுக்கு நம்ம மூணு தீர்மானம் எடுப்போம். முதலாவது தீர்மானம் என்ன? சத்தியத்தை மறைப்பதற்கு போதுமான லஞ்சம். முதல் தீர்மானம், சத்தியத்தை மறைப்பதற்கு போதுமான லஞ்சம். 12வது வசனத்துல சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து பாருங்க, ஏன் பண்ணும், ஏன் பணம் கொடுக்கணும்? உண்மையை சொல்றதுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணுமா? இல்ல, உண்மையை மறைக்கிறதுக்கு தான் பணம் கொடுக்கணும், பொய்ய சொல்றதுக்கு தான் பணம் கொடுக்கணும். இவங்க பணத்தை கொடுத்து சுப் பேசாம இருங்க. நீங்க கண்ணால் கண்ட சாட்சி என்ன நடந்துச்சுன்னு எங்க கிட்ட வந்து சொல்லிட்டீங்க, எங்க கிட்ட சொன்னதை வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு பணம் வேணும், எக்கச்சக்கமான பணம் பாருங்களா. என்ன வசனம் போட்டிருக்கு? வேண்டிய பணத்தை. உங்களுக்கு எவ்வளவுங்க பணம் வேணும்? போர்ட்டை இவர் எவ்வளவு கேட்டிருப்பான், உன்னை கேட்டா நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம், சில பேர்லாம் கேட்டா எத்தனை சொல்லுவோம், பில்லியன்லாம் நம்ம பசங்கள்லாம் இப்பெல்லாம் கேளுங்க, எவ்வளவு பணம் வேணா என்னன்னு கண்ணு கண்டு போர்த்தவரி வேண்டிய பணம், வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாத பணம். ஏன் எடுத்துக்குவான் அந்த கஜானல இருந்து? ஏன்னா தேசிய பாதுகாப்பு, இது இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு செலவுனா பண்ணலாம் அப்படின்னு அந்த பணத்தை கொடுத்து. யூதாக்கு தான் 30 வெள்ளிக்காசு சில்லறை கொடுத்தாங்க, இவங்களுக்கு வேண்டிய பணம். யோசிச்சு பாருங்க, ஒரு எத்தனை சோல்ஜர்ஸோ அவங்களுக்கு எல்லாம் கூட்டி பார்த்தா எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பெரிய பணம் கைமாற்றம் நடந்துச்சு, ஏன்னா அந்த உயிர் செலுதல் மறைப்பதற்கு எவ்வளவு செலவு பண்றதுக்குன்னா ரெடியா இருக்கிறாங்க. முதல் உயிர் செலுதலை மறைப்பதற்கு அவங்க கொடுத்த இவங்க பணத்து மேல ரொம்ப வெறியா இருக்கவங்க. இவங்க பிசினஸே பணம் தானே, ஆலயம் கீழே எல்லாம் வச்சிருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனா அந்த பணத்தை இப்ப விட்டு கொடுக்கணும்னா ஏன் விட்டு கொடுக்க, அந்த உயிர் செலுதலை மறைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம், தாராளமா பண்றாங்க. யூஸ்வலா இவ்வளவு தாராளமா இருக்க மாட்டாங்க. முதலாவது மறைப்பதற்கு, உண்மையை மறைப்பதற்கு லஞ்சம், போதுமான லஞ்சம். இரண்டாவது தீர்மானம் என்ன, அந்த லஞ்சம் வந்து உண்மையை மறைப்பதற்கு மாத்திரம் இல்லை, ஒரு பொய் கதையை பரப்புவதற்கு. இரண்டாவது தீர்மானம், ஒன்னு சும்மா இருக்கணும், ரெண்டாவது நாங்கள் சொல்லுகிற கதையைத்தான் நீங்க சொல்ல வேண்டும். 11வது வசனத்துல பாருங்களேன், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது உண்மை இல்லைன்னு தெரியும், ஆனா உயிர் தெளிதல் நடக்கலன்றதுக்கு இது ஒரு கதையை நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லணும். கல்லறை காலியா இருக்கு, அவர் உயிர் தெளலன்னா வேற எங்க போச்சு உடம்புன்னு எல்லாம் கேட்பாங்க, என்ன ஆச்சு உடம்பு, என்ன சொல்லணும், இது ஒண்ணுதான் நிறைய யோசிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான கதைகள்லாம் சொல்றாங்க. ஒரு கதை என்ன தெரியுமா, இயேசு வந்து சிலுவையில அவர் பாடெல்லாம் படும் போது அவர் சாகல, அவர் சாகல ஆனா செத்துட்டாருன்னு நினைச்சு மயக்கம் அடிச்சு உணர்ந்துட்டாரு, அப்படியே எடுத்து சிலுவையில வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு எல்லாம் அது கதை யோசிச்சு பாருங்களேன், அவர் சிலுவையில அறையப்பட்டு வார்ல அடிக்கப்பட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தப்பட்டு சிலுவையில ஆணியில அடிச்சு கையில காலில அடிச்சுட்டாங்க. அவர் செத்துட்டாரு, செத்துட்டு அவர் செத்துட்டாரான்னு பாக்கிறதுக்கு ஒரு ஈட்டியில குத்தி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சு, மயக்கமா இருந்தாராம். அப்போ அவருக்கு ஆணியெல்லாம் எடுத்துட்டு கீழே இறக்கி அவருக்கு துணியெல்லாம் கட்டி எடுத்துட்டு போய் கல்லறையில வச்சாங்க. அவங்களுக்கு வச்சு அவங்களுக்கு தெரியும் அவர் செத்தாரு, கல்லறை மூடிட்டாங்க. ஆனா ஒரு நாள் இருந்தாரு, ரெண்டு நாள் இருந்தாரு, மூணு நாள் தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல, அந்த மாதிரி மூணு நாள் இருந்து அவர் திடீர்னு கோமால இருந்து ஒரு மயக்கம் தெளிஞ்சு டக்குன்னு எந்திரிச்சு அவர் கையால் காலெல்லாம் ஆணி குத்தி இருக்கு, அந்த கால் ஆணியோடு வெளியில வந்து கை ஆணி காயத்தோடு வெளியில வந்து அந்த போர் செய்வர்களுக்கெல்லாம் சண்டை போட்டு அவர்களை செத்தவர்கள் போல் வீழ்த்தி அந்த கால் ஆணியில குத்துன ஆணியோடு போய் அந்த ஊருக்குள்ள போய் அவர் காட்டு. நான் அந்த கதையெல்லாம் கேட்டேன்னா நீ உயிர் தெளிவில நம்பிடலாம் போல இருக்கு, இது என்ன கதை, நம்ப முடியாத கதை, இதெல்லாம் எங்கன்னா நம்ப முடியுமா, இப்படி நடக்குமா எங்கன்னா, எவ்வளவு முட்டாள்தனம். இது ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை, இந்த உயிர்த்தல ஆனா சீசர்ல வந்து அவர் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை இருந்ததுனால பிரமையில பிரமியா அவங்க பிரம்மதான் சும்மா பார்த்தாங்க. அதிசனேஷன்வாங்க கற்பனை, எப்படிங்க வித்தியாசமான நேரத்துல 500 பேருக்கு வரும் அந்த கற்பனை, 500 பேர் பார்த்தாங்களே, அதுவும் அவங்க பார்க்கணும்னு விரும்பவே இல்லையா, அவரு உயிர்த்தல்களை பத்தி நம்பிக்கையே இருக்குல்லையே. எல்லா கதையிலயும் என்ன பதில் வராதுன்னா, அப்படி நடந்தா அவர் உயிரோடு எந்த சாகல, உயிரோடு இருக்க எங்க அவர் பாடி, எங்க அவர் இப்போ, இல்ல அவர் பிரம்மையா தான் பார்த்தாங்கன்னா எங்க அவர் பாடி, அது கேள்வி இருக்கு. இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கும் அவர் பாடிய தேடுதல் தெரியுமா உங்களுக்கு இருக்கு, நேஷனல் ஜியோகிராபிக்லாம் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கல, ஒரு நாள் பார்ப்பாங்க அவர் பாடி சகல மகிமையோடு வர்றத, இன்னும் கண்டுபிடிக்கல, அவர் பாடியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அந்த பாடியை கேட்பாங்க, புத்திசாலித்தனமாக இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பொய், ஒரு பொய், நாங்கள் தூங்கும் போது வந்து பாடிய எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் முதல் தீர்மானம், என்ன உண்மையை மறைக்கணும். ரெண்டாவது தீர்மானம், இந்த பொய் கதைய திருட்டு கதைய உடம்பு திருட்டு போன கதைய பரப்பணும். மூணாவது தீர்மானம், இந்த உண்மையை மறைத்து பொய்யை பரப்புவதற்கு உங்களுக்கு முழு பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு. ஏன்னா ரோம் லாபடி ஒரு சோல்ஜர் அவன் டியூட்டியில கடமை தவறுனானா என்ன, அவனுக்கு மரண தீர்ப்பு தான், தலையை எடுத்துருவான். அதோ ஒரு சோல்ஜர் தூங்கினான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவன் தலையை எடுத்துருவாங்க. அதனால இந்த சோல்ஜர்ஸ் பிரதான ஆசிரியருக்கு சொல்லி இருக்கலாம், நீ எவ்வளவு பணம் தான் கொடுப்பீங்க, ஆனா இதுக்காக கவர்னருக்கு நாங்க தூங்கணும்னு போச்சு இந்த கதைனா எங்க தலையை எடுத்துருவாரு, உங்க பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி இருப்பாங்க. அதனால பாருங்களேன், அதனால அருமையான போர் சேவகர்களே, கவலைப்பட வேண்டாம். ஏன் 14வது வசனத்தை பாருங்க, இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி உங்களை சத்துவிப்போம் என்றார்கள். கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். ரோமர் கோர்ட்டுடைய ஜட்ஜு சீஃப் ஜட்ஜே வாளே எங்க கையில இருக்கு. என்ன எதிர்னாரு, இயேசுல ஒரு குற்றம் காண ஒரு குற்றம் காண, எப்படி வாழ திருப்பி இயேசு சிலுவையில் அறைய வச்சோம், நீ ஏன் கவலைப்படுற? அரசாங்கம் நம்ம கையில, இடி ஐடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது, ஒரு கவலையும் படாது, நாங்க பாத்துக்கலாம். ஓ எங்க பக்கம் நீ இருந்தீனா நாங்க பாத்துக்கலாம். இதே விதத்துல இத கேள்விப்படும் போது, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க போது பாடி போயிருச்சுன்னு கேள்விப்பட்டா பாருங்களேன், நாங்கள் தேசாதிபதிய சமாதானப்படுத்திய அது கேள்விப்பட்டாவே பயங்கர கோபம் வரும் அவருக்கு, கோபப்பட்டு தலைதான் எடுப்பாரு. ஆனா நாங்க இருக்கிறோம் கவலைப்படாது, சமாதானப்படுத்தி அவரை அமைதல் படுத்தி இல்லையா, உங்களை உங்களை நாங்க தப்பு வைக்கிறோம். உங்களுக்கு எங்க கீழத்தான அதிகாரம் கொடுக்கப்பட்டது, நாங்க அவருக்கு சொல்றோம் உங்களை மாதிரி வீரர் வீரர் போர் சேவகர் உலகத்திலேயே பார்க்கல நாங்க, உங்களை சத்து கூட எடுத்துக்கலாமான்னு இருக்கிறோம், நீ கவலைப்படாதீங்க உங்களை நாங்க பார்த்துக்கிறோம் போங்க அப்படின்னு சொல்லி சமாதானம். அதான் மூணாவது தீர்மானம், பொய்ய மறைக்கணும் உண்மைய மறைக்கணும் பொய்ய பரப்பணும், இதை செய்வதற்கு முழு பாதுகாப்பு. இதுதான் அவங்க எடுத்த மூணு தீர்மானங்கள், முழு பாதுகாப்பு. அது சொல்ற விதம் பாருங்களேன், நாங்கள் உங்களை தப்பு வைப்போம் போது கொஞ்சம் கூட கலங்காதீங்க, பயப்படாதீங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு இது வந்து பொய் சுவிசேஷத்தை பரப்புற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படி அந்த சீஷர்களை பார்த்து, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் இருக்குது, நான் உங்களோடு உலகம் முடிவு பரியந்து இருக்கும், தைரியமா திரு பிரசங்கம் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த இந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க, ரோம் அரசாங்கத்திலையும் இஸ்ரேல் அரசாங்கத்திலையும் எங்களுக்கு மிலிட்ரி எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கு, அரசாங்கம் எங்ககிட்ட தான் இருக்கு, எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இந்த பணத்தை பாருங்க, ஏசு உயிர்த்தெழுந்து சந்தோஷப்படுங்கன்ற மாதிரி இந்த பணத்தை உங்க வாய்ஸெல்லாம் சம்பாதிக்க முடியாத பணம், சந்தோஷப்படுங்க, இவ்வளவு சம்பாதிச்ச பாக்கியவான்கள் நீங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க, இங்க போய் தைரியமா போய் இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக ஆன்டி காஸ்பல், இந்த ஆன்டி காஸ்பல போய் பிரசங்கம் பண்ணுங்க. நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது பாடியை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஊரெல்லாம் ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் போய் பிரசங்கம் பண்ணுங்க, பயப்படாதீங்க, நான் என்னுடைய அரசாங்கம் உங்களோடு இருப்போம், தைரியமா போய் பிரசங்கம் பண்ணுங்க, உங்களை கடைசி பரியந்தும் காப்பாற்றுவோம். ஆகவே இந்த போர் சேவகர்கள் சுவிசேஷ பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ஆன்டி காஸ்பல ப்ரீச் பண்ற முதல் பிரசங்கிகளாக மாறி போறாங்க. பாருங்க, மூணு தீர்மானங்கள் எடுத்து இத சபை பார்லிமெண்ட் சனித்திரிய சங்க பார்லிமெண்ட் இது பில்லா பாஸ் பண்ணிருச்சு. இதுதான் அவங்களுடைய இறுதி நிராகரிப்பு. அடுத்ததாக என்ன பார்க்கிறோம், ரெண்டு பார்த்தோம், உண்மையான இந்த போர் சேகரத்தினுடைய அறிக்கை, ரெண்டாவது இந்த சனித்திரிய சங்கத்தினுடைய மூணு தீர்மானம், மூன்றாவதாக இந்த போர் சேவர்களுடைய பொய் கதை அது எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு. 15வது வசனம் படிங்களா,
அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது.
யூதர்கள் அயோக்கியர்களா இருந்தா அதிகாரிகள் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி, யூதர்களே அயோக்கியங்க சாரி தலைவர்கள், தலைவர்களே அயோக்கியர்களா இருந்தா அதிகாரிகள் என்ன செய்ய முடியும், தலைவர்களே ரோக்ஸிங்க பாருங்க, பணத்தை வாங்கிட்டு போய் போய் சொல்லுங்கன்றாங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்றோம், கொஞ்சம் கூட ஒரு ஒரு கனம் இல்லாம ஒரு மரியாதை இல்லாம பணத்தை வாங்கிக்கிட்டு தங்க சொந்த மனசாட்சிக்கு விரோதமாக கடமையை தவறி இருக்கோம், தாங்கள் இருக்கிற ஒரே பொறுப்பை விட்டு இருக்கிறோம், தாங்கள் எதுக்காக போர் சேவர்களா இருக்கோம் அது கூட யோசிக்காம தங்களுடைய சத்தியத்துக்கு நேர் விரோதமா போய் சொல்லி தாங்கள் அவர்கள் அவர்கள் சொன்னபடியே தங்களுக்கு போதித்தபடியே செய்தார்கள். எக்ஸாக்டா அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படியே நிறைவேற்றி அந்த பொய்யை பரப்பினார்கள். நம்ம இந்த காலத்துல இருந்தா இந்த நியூஸ் பிரஸ்ஸை கூப்பிட்டு இல்லைங்களா, எல்லா சேனல்ஸும் அரசாங்கத்துக்கிட்டு தானே இருக்கு, அதே டிபேட் மேல டிபேட், அதே எல்லாம் இன்டர்வியூ திருப்பி திருப்பி எல்லா சேனல்ஸ் எல்லா மக்களும் தெரிஞ்சு கொள்ளும்படி இதான் நடந்தது என்ற ஒரு பொய்க்கதையை பரப்புனா எப்படி நியூஸ்லயும் பேப்பர்லயும் அங்கேயும் இங்கேயும் போட்டு அந்த காலம் நியூஸ்ல ஃபுல்லா இதான் பரப்புது. எல்லா சேனல்ஸ்லயும் இவங்க தான் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கெஸ்ட், இவங்க தான் என்னங்க ஆச்சு இயேசுடைய சரீரம் என்ன ஆச்சு போட்டவர்கள நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவரு ஒரு கதை. இது நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து திருடிட்டு போயிட்டான், தூங்கிட்டு இருக்கும் போது திருடிட்டு போயிட்டான். இந்த கதை ஊரெல்லாம் பரப்பி அந்த பிரசங்கம் எந்த அளவுக்கு வெற்றி அடைந்தது, இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தம் ஆயிற்று. யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்ன காலம் மாத்திரம் இல்லை எந்த அளவுக்கு இது பிரபலம் ஆச்சுன்னா. மத்தேயும் 30 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுறாரு அவர் சுவிசேஷத்தை. ஏசு உயிர் தெழுந்து 30 வருஷம் ஆச்சு, இந்த நாள் வரைக்கும் யூதர்கள்ல அநேக பேர் இதைத்தான் நம்புறான். என்ன ஒரு சோகம், இந்த நாள் வரைக்கும் 30 வருஷம், இந்த நாள் வரைக்கும் உடம்பு திருடிட்டு போயிட்டாங்க போர் சேவகர்கள் நம்புறாங்க 30 வருஷம். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் 100 வருஷம் ஆன பிறகு 165 AD ஜஸ்டின் மார்ட்டர்ன்ற ஒரு சர்ச் ஃபாதர் அவரு சொல்றாரு, இன்னைக்கு கூட யூதர்கள் அதை தான் நம்புறாங்க. ஏன் இன்னைக்கு என்ன 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம். ஒவ்வொரு யூதங்கிட்டையும் போய் காஸ்பல் சொல்லும் போது உங்க மேசியா உயிரோடு எழுந்தவருனா இன்னைக்கும் அவனுடைய அவிசுவாசத்தை அவன் ஒரு சாக்கு சொல்லிக்கிற பொய் என்ன எங்களுக்கு தெரியாதா, பீசர் உடம்ப எடுத்துட்டு போயிட்டான். இந்நாள் வரைக்கும் இந்த பொய் பிரசித்தம் ஆயிடுச்சு. என்ன ஒரு கதை, என்ன பாக்குறோம் நம்ம, உண்மையான அந்த போர் சேவர்களுடைய ரிப்போர்ட் போகுது தான் உண்மை. அதை புரட்டி போடும்படிக்கு இந்த சனித்ரன் சங்கத்தினுடைய 3 தீர்மானங்கள், அந்த அதை பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த போர் சேவர்கள் பரப்புன பொய்கதை அது எந்த அளவுக்கு பரவிருச்சு பரவல் ஆயிடுச்சு என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல என்ன பயன்பாடுகள் படிக்கலாம் முடிக்கும் போது. முதலாவது, இதோ பாருங்க, எந்த பொய்க்கதையை வைத்து உயிர்த்தெழுதலை மறுதளிக்கணும்னு பார்த்தாங்களோ, உயிர்த்தெழுதல் உண்மையாகவே மறுக்க முடியாத பிரம்மாண்டமான ஆதாரமாக அந்த பொய்க்கதையே இருக்கிறதாக பரிசுத்தாவி நமக்கு எழுதி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பெரிய ப்ரூஃப் பரிசுத்தாவி நமக்கு அப்படித்தான், எது அது செய்ய நினைச்சிச்சோ அதுக்கு நேர் விரோதமாக நடக்கும்படி அதை எழுதி இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் நற்பணி 1 அவர் மறுக்க முடியாத அநேக ஆதாரங்கள் கொடுத்தார், அவர் உயிரோடு எழுந்தார். இது ரொம்ப பிரத்யேகமான ஆதாரம். ஏன் இது வந்து விசுவாசிங்க கிட்ட வருது இல்ல, விசுவாசிக்காத சத்ருவும் கிட்ட இருந்து வருது. ஏன் இந்த ஆதாரம், எப்படி இந்த ஆதாரம்னா, ஒரு கொஞ்சமாவது யோசிக்கிற ஒரு 10 பிள்ளைக்கு கூட தெரியும் இது நம்ப முடியாத ஒரு கதை. எப்பா நம்ம தமிழ்ல அழகா சொல்லுவோம், பொய் சொன்னா நம்புற மாதிரி சொல்லியா அப்படின்னுவோம். இது 10 பிள்ளையும் யோசிக்கிற பிள்ளையா இருந்தா நம்ம கதை சொல்லும் போதே இது எப்படின்னு கேள்வி கேட்கும் நம்மள. இப்பெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட் இல்லைங்களா, இந்த பிள்ளைங்க இருக்கிறீங்களா, இந்த கதையை நீங்க நம்ப முடியுமா, திஸ் இஸ் த ஸ்டோரி, இது நம்பவே முடியாது. யோசிச்சு பாருங்க, முதலாவது ஏன் நம்ப முடியாது, உங்ககிட்ட வந்து சொல்றாங்க சீசர்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா, நம்ம 2000 ஆச்சு நம்ம படிச்சே அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். எப்படிப்பட்டவங்க, வீரர் தீரராவங்க. இயேசு உயிரோடு இருக்கும் போது அந்த போலீஸ பார்த்த உடனே பிடிச்சாங்க பாருங்க, ஒரு ஓட்டம் செயின் அவர் கையில போட்ட உடனே ஒரே ஓட்டம், திருப்பி கூட பார்க்காம ஓடிட்ட சீசர்கள். இவங்க என்ன வந்து சொல்றாங்க, அந்த சீஷர்கள் ராத்திரியில் வந்து உடம்ப தூக்கிட்டு போயிட்டாங்களா. ஏன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 12 பேரா, ஆமாப்பா அவங்க தான், கூலி குறுகி பயந்து இருக்கிற கோலைகள், ஆமா அவங்க தான். அவரு அரெஸ்ட் பண்ண உடனே ஓடினவங்க ஆச்சு, எவ்வளவு பயம். அந்த சிலுவையில் அறையும் போதும் கிட்ட கூட ஒருத்தர் தான் வந்தாரு, அவரு கலரை அடக்கம் பண்ணப்பட்டு பொம்பளைங்களுக்கு தான் அனுப்பிச்சாங்க தைரியமா போய் ரெடி பண்ணிட்டு வாங்கினு, அவங்க கூட வரல, அவங்களா வந்து பண்ணாங்க. நம்புற மாதிரி இல்லையே இது. அதுவும் என்ன பாடி என்ன பண்ணாங்க, ஏன் தேடிட்டு போனாங்க, ஏன் திருடிட்டு போனாங்க, ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தாருன்னு ஊரெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு திருடிட்டு போனாங்களா. இதுவும் நம்புற மாதிரி இல்லையாப்பா. ஏன் இந்த சீஷர்கள் உயிர்த்தெழுதலை நம்புறது விடுங்க, எதுவே பார்க்கலையே,
நினைச்சாங்க. அவங்க எப்படி இந்த கூலி குறுகிட்டு இருக்க அந்த கோலை ஏத்து உயிரோடு இருக்கும் போதே தைரியம் இல்ல, இப்ப செத்து போன பிறகு தைரியமா வந்து அவருடைய உடம்ப எடுத்துட்டு போயிருவாங்க. தங்க தேசத்துக்கும் ரோமுக்கும் விரோதமாக செய்யற தைரியம் துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு அவங்களுக்கு? நம்புற மாதிரி சொல்லு, வேற யாராவது செஞ்சாங்கன்னு சொல்லு. இந்த சீசர்களா செய்தாங்க, எவ்வளவு முட்டாள்தனம். அதுவும் அந்த சீஷர்களுக்கு திடீர்னு மாற்றம் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்களேன், கோழைகளாக பூனைகளா இருந்த, பம்மி பம்மி போற பூனைகளா இருந்த அவர்கள் பாயும் புலிகளா எப்படி மாறினாங்க பாருங்களேன். பேதுரு மூணு தடவை மறுதளித்த பேதுரு பெந்தகோஸ்தே நாள்ல எந்திரிச்சு இஸ்ரவேல் இஸ்ரவேலே கேளுங்கள், இயேசுவை உயிரோடு நாங்கள் கண்டோம், நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம், நாம் பேசின தைரியமும் வார்த்தையும் கேட்டு 3000 பேர் காப்பாற்றப்பட்டாங்களே, நம்புனாங்களே, மனசு குத்தப்பட்டாங்களே, எப்படி மாறினா அவன் உடம்ப போய் திருடி வச்சுக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணி அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? யோசிச்சு பாருங்களேன், நம்புற கதையா உயிர் செலுதலின் கிறிஸ்துவ அவங்க பார்க்காம, அவருடைய பரிசுத்தாவிய அவங்க பெறாம அந்த பூனைங்க எப்படிங்க புலிகளா மாறிச்சு? 4வது அதிகார அப்போஸ்தல நடபடிகள்ல அவங்களை நல்லா போட்டு அடிச்சுட்டு சிறை சைதம் பண்ணி இன்னமே இயேசுவை பத்தி பேசக்கூடாது, உயிர்த்தெழுதலை பத்தி பேசக்கூடாதுன்னு என்ன சொல்றாங்க? ஐயோன்னு கடவுள் எங்களுக்கு காமிச்சிருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்தாருங்க, கடவுள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நாங்க போய் அறிவிக்கணும். கடவுள் பேச கேட்கணுமா, உங்க பேச கேட்கணுமா, என்ன பேசுறாங்க? எங்க வந்துச்சு அவங்களுக்கு தைரியம்? ஏன் அவ்வளவு தைரியமா இருந்தாங்க அவங்க? அவங்க எல்லாருமே தைரியமா இருந்தது மாத்திரம் இல்ல, உலகம் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணி எல்லாருமே ரத்த சாட்சியா மறிச்சாங்க, தங்களுடைய ரத்தத்துல முத்திரை குத்துனாங்க, அவர் உயிரோடு இருந்தது சத்தியம், நாங்க செத்து அறிவிக்கிறோம். போய் ஒரு உடம்ப போய் திருடி வச்சுக்கிட்டு போய் ஒரு திருட்டா அவங்களா ஏற்படுத்தின பொய்க்கு போய் ரத்த சாட்சி யாராவது மறிப்பாங்களா? பைத்தியம் அவங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன என்ன அவங்களுடைய மாற்றத்துக்கு என்ன விளக்கும்? திருடிட்டு போயிட்டாங்க, ரோம அரசாங்கத்துக்கு விரோதமா அவங்க எப்படி பிரீச் பண்ண முடியும்? இன்னொன்னு கேளுங்க, இந்த இவ்வளவு சரி அவங்க திருடிட்டு போயிருந்தா இந்த போர் சேவகருக்கு ஏன் லஞ்சம் கொடுத்தீங்க, ஏன் அவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க? உண்மைய சொல்றதுக்கு ஏன் பணத்தை கொடுக்கணும்? அந்த லஞ்சமே என்ன காட்டுது? இதெல்லாம் பொய் இல்லைங்களா? பொய், அந்த லஞ்சமே பொய்ன்னு காட்டுது. பொய் உண்மைய மறைப்பதற்கும் பொய்ய பரப்புவதற்கும் கொடுக்கப்பட்ட லஞ்சம். இன்னும் இந்த முட்டாள்தனத்தின் கதையை என்ன கேக்குறது? ரோம் காடு, ரோம் சோல்ஜர்ஸ் தூங்கின வரலாற்றுல நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஏன்னா ரோம் சோல்ஜர் தூங்கினானா அவனுக்கு மரண தீர்ப்பு மாத்திரம் இல்ல, நைட் ஷிப்ட்ல 4 ஷிப்ட் வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, 3 ஹவர் தான் ஷிப்ட், நல்லா போய் தூங்கிட்டு வா, 21 மணி நேரம் போய் தூங்கிட்டு வா, நைட் ஷிப்ட் பண்ணா 3 ஹவர் தான். அந்த 3 ஹவர் கன்சுமிட்டாம டியூட்டி பார்க்கணும், ரொட்டேட் ஆவாங்க ஷிப்ட், 3 ஹவருக்கு 3 ஹவருக்கு ரொட்டேட் ஆவாங்க. இந்த 3 ஹவர் கூட முழிச்சிருக்காம தூங்கிட்டீங்களா நீங்க? என்னங்க நம்புற மாதிரி எத்தனை பொய்கள் இருக்கு பாருங்க. எத்தனை ஓட்ட ஒரு கூண்டுல நிறுத்தி அவங்க சாட்சிகள் கேட்கணும்னா கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். யோசிச்சு பாருங்களேன், அதுவும் இந்த இன்னொரு பொய்க்காதே பாருங்க, டியூட்டியில போய் தூங்கிட்டோம், எந்த வேலை கொடுக்குமோ அது தூங்கிட்டோம், உயிர் போவோமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தூங்குனீங்க. இன்னும் ரொம்ப முட்டாள்தனமான கதை, பிள்ளைங்க கேளுங்க, நீங்க தூங்கும் போது ஏதாவது நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? யார் வீட்டுக்கு வந்தாங்க போனாங்க தெரியுமா? இவங்க சொல்ற கதைய பாருங்களா, 13வது வசனம், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போயிட்டாங்க. ஆமாவா, தூங்கிட்டு இருந்தீங்களா? நீங்க ஆழமா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால அவங்கள ஒன்னும் பண்ண முடியல. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? தூக்கத்துல பாத்தீங்களா அவங்க வந்து எடுத்துட்டு போனத? எப்படி தெரியும் சீசர்கள் தான் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு? உங்களுக்கு தூக்கத்துல கனவுல வந்துச்சா? சீசர்கள் தான் வந்து எடுத்து ஒண்ணு நீங்க தூங்கிட்டு இருக்கணும், இல்ல அவங்க வந்து எடுத்துட்டு போனத பார்த்து இருக்கணும். என்னையா கதை சொல்றீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டு இருக்கும் போது சீசர்கள் தான் வந்து எடுத்துட்டு போனாங்களா? நம்புற மாதிரியா இருக்கு, எவ்வளவு பெரிய முட்டா. ரெண்டு நடக்காதே, தூங்கிட்டு இருந்தா சரி, அவனோ ஒருத்தன் பார்த்தான் சீசர் எடுத்துட்டு போன, அவன் ஒருத்தன் எல்லாரும் எழுப்ப மாட்டான், எதிர்த்து எல்லாரும் பிடிக்கணும்னு. எவ்வளவு பொய், ஒவ்வொரு பக்கம் திரும்பி பார்த்தாலும் பொய், பொய்க்கதை பொய்க்கதை பொய்க்கதை. இவ்வளோ எந்திரிச்சு பார்த்து இவ்வளோ அவங்க வந்து அவ்வளோ பெரிய கல்லை உருட்டி சத்தம் எவ்வளோ வரும், குடுகுடு நல்லா குறைக்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அவ்வளோ மூணாவது பியூட்டி பார்க்க முடியாம குடுகுடுன்னு சத்தம் எவ்வளோ வரும். அதுவும் அங்க அங்க இருக்கிற துணிக்கு என்ன வழக்கம், ஒரு கட்டம் அவுக்காம உடம்பு எப்படி வெளியே எடுத்தாங்க? ஏன் அதை வெளியே வந்து எடுத்தாங்க அப்படி உடம்ப? ஒரு கட்டு கூட அவுக்காம ஏதோ மந்திரம் பண்ணி நிதானமா எடுத்தாங்க. அவ்வளவு நேரமா தூங்கிட்டு, அதோ அந்த துணியை நல்லா நீட்டா மடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அளவுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கீங்க நீங்க, ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்கல்ல, சரி அப்படி எல்லாம் துணியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க, இன்னொன்னு சரி உடம்பு எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்தாங்க தூங்கணும், அதுக்குள்ள நடந்து போச்சுன்னா குதிரை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரதம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி தொடச்சிட்டு போய் குடிக்க கூடாது, போய் அவங்க வீடு வீடா தேடி குடிச்சு எங்கயா வச்சிருக்கீங்க பாடி, எங்கதான் புதைச்சிருக்கீங்க, ஊரே வலை போட்டு தேடி உடம்ப கண்டுபிடிக்க கூடாது. என்னயா சேவகருக்கு நீங்க உள்ள போய் தேடக்கூடாது, எங்க பாடி? எதுக்கும் பதில் ஏ அப்பட்டமான பொய். 10 வயசு சிந்திக்கிற குழந்தை கூட சிந்திச்சு இது எல்லாம் பொய் என்பதை சொல்லும்படிக்கு அப்படி பொய் இருக்கிறது பாருங்களேன். இந்த பொய் உள்ளங்களுக்கு பேசும்படிக்கு நல்ல கதை இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். பாஸ்டர் பொய் சொல்லி மறுதளிச்சாங்க, அது அப்பட்டமான பொய். முதலாவது பாடம், வேணும் என்று மன உறுதியோடு வில்ஃபுல்லுன்னு வேணும் வேணும் வேணும்னு சத்திய சத்தியம் சத்தியமா தெரிஞ்சோம், அதை தொடர்ந்து நிராகரிக்கிறதுனால வருகிற பயங்கரமான ஆபத்தை பாருங்க. இந்த பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லித்தராங்க இயேசு தான் கடவுள், இயேசு தான் உயிரோடு எழுந்த கடவுள், அவரை விசுவாசிச்சா தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சண்டே ஸ்கூல்ல பைபிள் ஸ்டடியில அப்பா அம்மா பிரேயர்ல எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. கேக்குறீங்க கேக்குறீங்க கேக்குறீங்க, இயேசுதான் கடவுள், அவரை நான் நம்பணும், அவரை மனம் திரும்பினா தான், அவர்கிட்ட வந்தா தான் என் லைஃப் பிளஸ் ஆகும்னு. ஆனா கேட்டு 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 நீங்க ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு நீங்களும் இந்த தலைவர்கள் மாதிரி ஆயிருவீங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து யூத மதத்துல வளர்க்கப்பட்ட எந்த அளவுக்கு மதம் வேதம் அறிவுனா தலைவர்கள் சனித்திரிய சங்கம் ஆயிருக்கிறாங்க, ஆலயத்தை நடத்துறவர்கள் ஆயிருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுடைய சுவிசேஷம் திருப்பி திருப்பி எல்லா அற்புதத்தை பார்த்தாங்களே, ஆனா பேயில பேயினால செஞ்சாருன்ட்டாரு, அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்க, எல்லாத்தையும் திருப்பி 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 ரிஜெக்ட் பண்ணி கடைசியில உயிரோடு வந்து அந்த செய்தி வருது. ஆபிரகாம் சொன்ன மாதிரி வேணோன்னு விசுவாசிக்காத இருக்கிறவன் உயிரோடு எழுந்தாலும் விசுவாசிக்க மாட்டான். இந்த செய்தி வருது, ஆனாலும் விசுவாசிக்காம இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்க இந்த கொடுமையான கடினத்துக்கு ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மூணு நாள்ல மாறிடல, ஒரு வருஷத்துல மாறிடல, ரெண்டு வருஷத்துல மாறிடல, 10-20 வருஷம் திருப்பி 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 சுவிசேஷத்தை கேட்டு 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 மனசுல ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டா நீங்களும் நாளைக்கு இந்த நிலைமைக்கு தான் வந்துருவீங்க. என்ன கொடுமை, சுவிசேஷத்தை திருப்பி 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 ரிஜெக்ட் பண்ணா இந்த நிலைமை தான் உங்களுக்கும் வந்துடும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொடுமைங்க. அந்த ஏன்னா இந்த நிலைமை அவங்க செஞ்ச பாவம் இதுதான், முற்றிலுமான பரிசுத்தாவிக்கு விரோதமா செஞ்ச பாவம், மன்னிக்க முடியாத பாவம். இதுக்கப்புறம் அவங்களா நினைச்சாலும் ரட்சிக்கப்பட முடியாத அந்த கோட்டை தாண்டித்தான் பரிசுத்தாவினால வல்லமையா உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசுடைய உயிர் செலுதல போய் களவு வேலையினால அவர் உயிரோடு எழுந்தான்னு போய் கதையா மாத்திர ஒரு வேலை இருக்கே, அது அதை விட பரிசுத்தாவிக்கு விரோதமா வேற எப்படிங்க போய் சொல்ல முடியும்? பரிசுத்தாவி உயிரோடு எழுப்பினாருங்க அவரு, அதை போய் களவு வேலைன்றீங்களே, இதை விட போய் சொல்றது என்ன இருக்க முடியும்? பிள்ளைகளா கேளுங்க, இந்த பரிசுத்த சபையை பத்தியும் இயேசுவை பத்தியும் காஸ்பலை பத்தியும் நாளைக்கு நீங்களும் பொய் சொல்லி இந்த சர்ச்சை விட்டு வெளியே போய் நான் அதனாலதான் நம்புறதில்லை இதனாலதான் நம்புறதில்லைன்னு பாஸ்டரை பத்தி சர்ச்சை பத்தி பொய் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி நாளைக்கு மாறலாம், இந்த தலைவர்கள் மாதிரி மாறலாம். இயேசுவை நம்பாம நான் பார்த்திருக்கிறேன் சர்ச்சுக்கு வரவங்க எத்தனையோ பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் பெரிய பொட்டு வச்சுக்கிறாங்க மஞ்சா போட்டுக்கிட்டு மூஞ்செல்லாம். ஏன் ஒரு பேய் வெளிய போய் இப்போ ஏழு பேய் உள்ள வந்துடும் ஆகும் பாருங்களேன். இது ஒரு நாள்ல நடக்காது, ரெண்டு நாள்ல நடக்காது, தொடர்ந்து மனசாட்சிக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்றாரு கேளுப்பா மனம் திரும்புப்பா மனம் திரும்புப்பா. காஸ்பல் திருப்பி 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 வருது, கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு போனா ஒரு நிலைமைக்கு ஓ விசுவாசிக்க மாட்டாயா வேணும்னே விசுவாசிக்காது இருக்கும் போது உன் இதயத்தின் ஆசைக்கே உன்னை ஒப்பு கொடுக்கிற இன்னமே நீ நினைச்சாலும் விசுவாசிக்க முடியாது. ஓ இன்னமே உயிரோடு யாராவது எந்திரிச்சு முன்னாடி வந்தாலும் உனக்கு விசுவாசம் மனம் திரும்புதல் வந்து வரவே வராது. இதே காலத்துக்கும் நித்தியத்துக்கும் நரகத்துக்கு நீ முடிவான ஆடாக உன்னை விட்டுட்ட விட்டுறாரு ஆண்ட. ஐயோ இந்த பிள்ளைகளை நினைச்சா எவ்வளோ இது நமக்கு இல்லாத சாக்கியம். எங்களுக்கெல்லாம் இயேசுவை பத்தி ஒண்ணுமே தெரியாது பிள்ளைகள், ஒண்ணுமே தெரியாது. தாய் மடியில இருந்து பாலை கொடுக்கறத விட இயேசுவை பத்தி நிறைய சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்துருக்குறோமே, திருப்பி 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 அவரை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா ஐயோ பெரிய தண்டனை உங்களுக்கு இருக்கேன். நாளைக்கு நீங்களும் இந்த தலைவர்கள் மாதிரி மாறிடலாம். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா வேதம் அதனாலதான் சொல்லுது உங்களுக்குள்ளே அவிவிசுவாசிக்கிற கேடான இதயம் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எந்த அளவுக்கு கடினம் 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 படுத்துறீங்க, திருப்பி ஒரு காஸ்பல்ல கேட்டு வீட்டுக்கு போறீங்க. நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். இது அடி போய் 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 ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து முடிஞ்சிடும் கதை. அதுக்கப்புறம் நீங்க நடமாடுற பெண்ணந்த கடவுள் விட்டுருவாருங்களா உங்களை? அம்மா இந்த கதையை பார்த்து இந்த கதையில அதை பார்த்து படிங்கள தொடர்ந்து வேணும்னு விசுவாசிக்காம சத்தியத்தை அறிஞ்சும் நம்பாம இருக்கிற ஆபத்தை பார்த்து படிங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து, பயங்கரம். பிள்ளைகளா பார்த்து படிங்க, இது ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அவிவிசுவாசத்தின் இருதயத்தினுடைய கொடுமை. உட்கார்ந்து இருக்கிற நீங்க உயிர் செல்லுதலுக்கு ரெண்டே ரெஸ்பான்ஸ் தான், ஒன்னு ரெண்டு கையில அணைத்து கண்டு அந்த உயிர் தெளிந்த தேவனை ஆராதித்து நீங்க உயிர் தெளிந்தீங்க நான் நம்புறேன் நான் மனம் திரும்புறேன் உங்க நீங்க தான் என் தேவன் அவர் ஆராதிக்கணும். ரெண்டாவது உங்க மனசுலயே உயிர் தெளிதலுக்கு விரோதமாக முட்டாள்தனமான பொய்க்கதைகளை வச்சுக்கிட்டு அவரை நிராகரிக்கணும். எதை செய்ய போறீங்க? சீஷர்களோடு நித்திய ஜீவன் அடைய போறீங்களா இல்ல இந்த மத தலைவர்களோடு நரக பாதாளத்துக்கு போக போறீங்களா? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவதாக அவிவிசுவாசத்தின் என்ன சொல்றது, பகுத்தறிவு இல்லாத மூளை இல்லாத தன்மைய பாருங்க. மூளை இருக்கா உங்களுக்கு, யோசனை இருக்கா உங்களுக்கு? அவிவிசுவாசம் எவ்வளவு முட்டாள்தனம், உங்களால் நம்ப முடியுமா? இந்த பொய் பத்து வருஷம் பிள்ளை கூட தெரியும் இது பொய்யன்னு. இந்த பொய்ய பொய் மிகப்பெரிய தேசம், ஞானமான தேசம், முழு தேசமே நம்பிச்சாமே, உங்களால் யோசிக்க முடியுமா? எப்படிங்க நம்ம ஊர்ல இப்ப நம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்க எத்தனையோ போயிங்க எப்படி? ஏன்னா அவிவிசுவாசத்து அவிவிசுவாசம் காண்டி நமக்கு இருந்துச்சுன்னா மூளை வேலை செய்யாதுங்க. மூளை ஏன்னா அவிவிசுவாசம் பாவத்துல தொடர்ந்து இருப்பதற்காக என்ன முட்டாள்தனமான பொய்ய நம்புறதுக்கு ரெடியா இருக்கும், ஆனா உண்மையை நம்பாது. ஏன்னா உண்மையை நம்பணும்னா நம்முடைய இருதயத்துக்கு பேசும், நம்முடைய இச்சைகளை தாக்கும், நம்மளை நம்ம மாத்திக்கணும், நம்மளை தாழ்த்தணும், நம்ம மனம் திரும்பணும், நம்ம பாவத்தை விடணும். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு முட்டாள்தனமான பொய்யா இருந்தாலும் சரி நான் அதை நம்பிக்குவேன். ஏன்னா அதை நம்புறதுனால தொடர்ந்து என் பெருமையில இருக்கலாம், பாவத்துல இருக்கலாம், என் இஷ்டத்தின்படி வாழலாம். அவிசுவாசம் எந்த பொய்யையும் நம்புறதுக்கு ரெடியா இருக்கும். உதாரணம் பாருங்க, எவ்வளவு ஞானமான தேசம் நம்ம நாடே. அவங்க கிட்டத்தான் பெகசஸ் வாங்கி என்ன செஞ்சுச்சு நம்ம அரசாங்கம். பெரிய ஞானிகள் இன்னைக்கு கூட இன்டெலிஜென்ஸ்ல அவங்கள விட இல்ல. ஆனா என்ன முட்டாளா போயிட்டாங்களே அவிசுவாசத்துல, இந்த பொய்ய நம்பிக்கிட்டா அந்த தேசம் போறது. உலகத்திலேயே ஞானமான தேசம் அவிசுவாசம். இதுதான் உங்களுக்கும் செய்யும் உண்மை. எவ்வளவு சாட்சிகள், உயிர் தெளிந்த சாட்சிகள் இருக்கு, அதை போய் நம்புறத விட்டுட்டு மயங்க அடிச்சு விழுந்தாரு அவர் திருவி போயிட்டாருன்னு கோயில போய் நம்பிக்கிட்டு ஏன்னா அதை தொடர்ந்து உங்க பாவ வாழ்க்கையில போகலாம். அதனாலதான் இன்னைக்கும் பொய்களுக்கு பிரபலம் இருக்கு ஊரெல்லாம். இன்னைக்கும் எவல்யூஷன் வந்துச்சு, மனுஷன் கடவுள் சொன்னார் என் சாயலாம் மனுஷனை பண்ணு. 300 வருஷமா எல்லாம் ஊரெல்லாம் என்ன பள்ளியில இருந்து மனுஷன் வந்தான், குரங்குல இருந்து வந்தான் மனுஷன். அதை நம்புறாங்க. ஏன்னா அறிவு இருக்குதாயா அவருக்கு? ஏன்னா அது நம்புனா நான் கடவுளை நம்ப வேண்டியதில்லை. நான் கடவுள் சாயலா வாழணும், நான் ஒரு பொம்பளையோடு வாழணும் இல்ல, குரங்கு மாதிரி இருந்தா 10 குரங்கோடு வாழலாம். நான் என் இஷ்டத்துக்கு இருக்கலாம், குரங்கு தானே நானு, அதுதான் என் பாவத்துக்கு ஓகே. நான் தேவசாயலா படைக்கப்பட்டிருக்கிறேன் கடவுளால். அதுவான் எவ்வளவு முட்டாள்தனமான பொய்யா இருந்தாலும் நான் நம்புவேன், உண்மைய நான் நம்ப மாட்டேன். அவிவிசுவாசம் நம்மள மந்தம் உள்ள முட்டாள்களா செஞ்சிடும். இஸ்ரவேல செஞ்சிருச்சு பாருங்க, உங்களை செஞ்சிருக்கா யோசிச்சு பாருங்க, உங்களை செஞ்சிருக்கா? இன்னைக்கு எத்தனை பேர் முட்டாளுங்க மார்மன்ஸ்ல, கத்தாலிக் சபையில, வேதம் இருக்கு கையில, மொழியில இருக்கு, இன்னமும் மரியாதை ஏன் கும்பிடுற நீ? இன்னும் சிலைகளை வைக்காதன்னு முதல் கற்பனை கொடுத்திருக்கிறார், ஏன் சிலைகளை வைக்கிற நீ? ஏன்னா அது அந்த பொய் என் பாவ வாழ்க்கைக்கு ஒத்து போகிறது. சத்தியத்துக்கு வந்தா என்ன மாத்திக்கணும், நல்லா மாறத்துக்கு விரும்பல, மனம் திரும்ப விரும்பல. பொய் தான் எனக்கு பிடிக்கும், பொய் தான். வெளிச்சம் உண்டாக்கி மனிதர்கள் வெளிச்சத்தை விட இருளை விரும்பினதுனால் அவர்கள் வெளிச்சத்துக்குள்ள வர விரும்பல. கடைசியாக பண ஆசை எவ்வளவு கொடுமையான பாவத்தை செய்ய வைக்கும் பாருங்க. பண ஆசை எவ்வளவு கொடுமையான பாவத்தை செய்ய வைக்க பாருங்க. பண ஆசை இருக்கிற மக்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டார். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேர் அதுதான், வேர் அதுதான். அதனால பண ஆசை இருக்கக்கூடாது. இயேசுவே சொன்னார் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கே வர முடியாது, முடியாது. ஏன்? இயேசு வந்து பாருங்க, இயேசு அவர் சிலுவையில் அறையறதுக்கு முன்பதாகவும் உயிர் செழுந்த பிறகுவாகவும் ரெண்டு விதத்திலையும் காட்டி கொடுக்கப்பட்டார், துரோகம் செய்யப்பட்டார். உயிர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி எது அவரை துரோகம் செய்ய வச்சுச்சு? 30 வெள்ளிக்காசு பணம். அவர் உயிர் செழுந்த பிறகு அவர் உயிர் செழுதல் செய்திக்கு எப்படி துரோகம் கொண்டு வந்துச்சு? அதிகமான பணம், பண ஆசை, பண ஆசை. என்ன கொடுமை! பண ஆசை சத்தியத்தை மறைத்து என்ன சத்தியம்! இந்த இயேசுவை ஒருத்தன் இயேசு உயிரோடு எழுந்தான்னு நம்பினா தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். அந்த சத்தியத்தை போய் என்ன போர்த்தவர்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் யோசிச்சு பாருங்க. கண்ணால் கண்டாங்க, எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு கருவிகளா அவங்க இருந்திருக்கு, இருந்திருக்க முடியாது. ஏன்னா சத்துருக்களா இருந்த நாங்க பார்த்தோங்க, நாங்க பார்த்து சொன்னங்க, அவங்க உள்ளத்துல காண்டி பண ஆசை இல்லாம இருந்துச்சுன்னா, பண ஆசை காண்டி அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த போர்த்தவர்கள் அந்த தலைவர்கள் சொல்லும் போது எவ்வளோ பணம் பாருங்க சுட்கே சுட்கேசா கொடுக்கறோம் போது, என்னையா பணம், நான் பார்த்தது உண்மையா? தேவதூதனை பார்த்தேன் நடுநடுங்க செத்து பொழைச்சி வந்திருக்கிறேன், பணம் பணம்னு சாவரணி உண்மை பார்த்தேன், கடவுளுடைய காட்சி வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தேன். நான் பார்த்ததையும் கேட்டதையும் எப்படியா சொல்லாம இருக்க முடியும்? எனக்கு என்ன பணமா பெருசுன்னு ஒருவேளை அதுல ஒருத்தன் சொல்லி இருந்தானா, ஐயோ என்ன சாட்சி இருந்திருக்கும். ஆனா அவங்க உள்ளத்துல சின்ன வயசுலயே பணம் 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 பணம்னு இருந்த பண ஆசை இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுனால அவங்க ஆத்மாவையும் சத்தியத்தையும் அவங்க பதவியும் பேரையும் விட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு பொய்க்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவங்க அர்ப்பணிச்சுட்டாங்க. என்ன ஒரு பாடு! ஏன்னா நரகத்துல நம்ம பொய் சொல்லி ஒருத்தரை தள்ளணும்னா, ஒரு கூட்டத்தை தள்ளணும்னா, ஒருத்தனை தள்ளணும்னா ஏற்ற என்ன சொன்னாரு, அவனுக்கு எந்திர கல்லத்தை கட்டி நது சமுத்திரத்துல விட்டா அவனுக்கு நல்லதுன்னாரு. ஏன்னா அவனுக்கு வர தண்டனை பயம். ஒருத்தனை தள்ளணும்னா தப்பா? இந்த மக்கள் எத்தனை பேரை தள்ளி இருக்கிறாங்க? அவங்க 100 ஆண்டு மட்டுமா? 30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்நாள் வரைக்கும் எத்தனை பேர் இந்த பொய்ய நம்பிக்கிட்டு நரகத்துக்கு போனாங்களோ, இயேசுவை நம்பலையோ, அவங்களுடைய ரத்த பலி எல்லாம் இந்த சோல்ஜர்ஸ் மேல வருமே. பணம் எடுக்க முடியுமா? கொஞ்ச நாள் சாப்பிட்டு போற பணத்துக்கு போய் நித்திய நரகம் இன்னைக்கும் இந்த நிமிஷமும் அந்த நரகத்துல அவங்களுக்கு தண்டனை ஜாஸ்தி. கதறி கதறி ரத்த பலி அதிகாயிக்கிட்டே இருக்க 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 நித்தியமா ரத்த பலி கூடுமே அவங்களுக்கு. அவங்க சொன்ன பொய்னால 100 ஆண்டு 100 ஆண்டா பொய்ய பரப்பிட்டு போயிட்டானுங்களே. எத்தனை பேர் நம்பாம போனாங்க அவங்களுடைய பொய்யினால். இன்னைக்கு யூதர்களுக்கு காஸ்பல சொல்லும் போது எனக்கு தெரியும், அபிஷியல் நியூஸ் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த சோல்ஜர்ஸ் பார்த்து சொன்னது தானே, சீட்டர்னு சொல்லலாம் அவங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் என்ன சொன்னாங்க பாருங்க, அவங்களெல்லாம் நரகத்துக்கு தள்ளினவங்க இவங்க தான், அந்த ரத்த பலி இவங்க மேலதான் வரும். பணத்துக்கு போயிட்டு அந்த ஆத்மாவியம் நித்தியத்தையும் வித்துட்டாங்களே, வித்துட்டாங்களே. யோசிச்சு பாருங்க, பண ஆசை என்ன செய்ய முடியும் பாருங்க. பண ஆசை மனுஷனுக்குள்ள ரொம்ப நாள் இருக்கலாம், ஆனா அது சந்தர்ப்பம் வர வரைக்கும் தெரியாது பாருங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்களா, உங்களுக்கு பண ஆசை இருக்கா? உங்களுக்கு எவ்வளவு பங்களா இருக்குது பாரு, பண ஆசை இருக்குது எப்படி தெரியுமா, வெளிப்புறம் அது அதிகம் வளர வளர, அந்த கேன்சர் மாதிரி, கேன்சர் மாதிரி அது வளர வளர என்ன ஆகும் தெரியுமா? ரோம் கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி இருக்காது. கடவுள் இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, எவ்வளவு பேர் இது இல்லாம இருக்கிறாங்களேன்னு ஒரு நன்றி இருக்காது. அவங்களுக்கு பங்களா இருக்குது பாரு, அவங்களுக்கு எவ்வளவு கார் இருக்குது பாரு, அவன் எவ்வளவு பணக்காரனா இருக்கிறான் பாரு, எனக்கு ஒன்னா இல்லையே ஒன்னா இல்லையே இதெல்லாம் ஒன்னா இல்ல ஒன்னா இல்லன்னு புலம்புற 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 என்ன ஆச்சு? புலம்புலயே வாழ்க்கை ஆகும்போது தலையில இருந்து கால் வரைக்கும் பண ஆசை விஷம் ஒன்னு நிரப்பிருச்சு. இந்த போர் சேவர்கள் அப்படித்தான் வளர்ந்தவனுங்க. ரோம பார்த்து, ரோம் அரசாங்கத்தை பார்த்து பணம் 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 அப்படித்தான் வளர்ந்தானுங்க. வளர்ந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, எவ்வளவு பணம் பாரு, சாப்பிட்டான் வந்து ஆத்மாவை கொடு, இந்த பணம் எல்லாம் உனக்கு போய் காரை வாங்கு, பங்களாவை வாங்கு, என்ன வேணுமோ வாங்கு. உங்களுக்கும் அந்த பண ஆசை ரொம்பிட்டு போதா, அந்த கேன்சர் ரொம்ப இருக்குதா, உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். இயேசுவை விக்கிற, சத்தியத்தை விக்கிற, உங்க ஆத்மாவையே வித்து அழிச்சுக்கிற ஒரு நாள் வரும். பிசாசு எல்லா பணத்தையும் கொடுக்கறேன், நீ உற்று போய் சொல்லு, அந்த சர்ச்சுக்கு விரோதமா போய் சொல்லு, அதுக்கு விரோதமா போய் சொல்லு, இயேசுவை விட்டுருவேன்னா வித்துருவீங்க, வித்துருவீங்க. பார்த்து படிங்களா, பண ஆசை எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யும். பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க பணம் பணம் பணம்னு பாத்துட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு அந்த காரு இந்த காருன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? சாத்தா உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வாங்க போறான் ஒரு நாள் உங்க ஆத்துமாவை. ஐயோ வித்துறாதீங்க உங்க ஆத்துமாவை, பொய்க்கு வித்துறாதீங்க உங்க ஆத்துமாவை, அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு வித்துறாதீங்க. கொடுமை அதை விட இல்ல. யூதாஸ் நாண்டுகிட்டா செத்தான் பாருங்க, 30 வெள்ளிக்காசு தூக்கிட்டு போய் போட்டானே. பணம் எவ்வளோ இருந்து பணம் ஆத்துமா போச்சு, மனசாட்சி போச்சுன்னா போச்சு, உங்க கரு தூக்கு போட்டுக்கிட்டு தான் செத்துருவோம், அழிஞ்சிடுவோம், தற்கொலை பண்ணி போயிடாதீங்க அந்த வழியில. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு, பண ஆசை வலுக்கிட்ட வளர்த்துக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்ததுல சந்தோஷமா இருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எவ்வளவு வேணுமோ அவர் கொடுப்பார். பண ஆசை வழியில போவாது. சத்தா அவங்களுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுடைய ஆயுதமா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லையே எனக்கு, இது இல்லையே பணம் இல்லையே, இந்த வீட்டுல ஒன்னா இல்ல, அது இல்ல, இதுல இதான சாப்பாடு அங்க இருக்குது, இது இருக்குதுன்னு வரும் புலம்பு. என்ன ஆச்சு? ரொம்ப கேன்சர் முத்தி போச்சு, கேன்சர் முத்தி போச்சு. ஐயோ மாறுல, மனம் திரும்பல, மனம் திரும்பல. இந்த போர்த்தேவர்களை பார்த்து படிங்க. விசுவாசிகளா இருக்கிற நாம், நாம் எதுக்கு வேலை போக போறோங்க? உயிர் செலுத்தின சத்தியத்தை நம்மள மறைக்கிறதுக்கு சாத்தா நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்? ஏய் நல்ல பேரும் பேர் கெட்டுற போது இயேசுவ பத்தி சொல்லாத, உன ஏதாவது பைத்தியம் நினைக்க போறாங்க இயேசுவ பத்தி சொல்லாத, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க இயேசுவ பத்தி, உங்களுக்கு என்னங்க விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான்? அவங்கள பணம் கொடுத்து உயிர் செலுத்தலை மறைக்கும் படிச்சு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் விலை வச்சிருக்கிறான். விலை போக விலை போறவங்களா நீங்க, விலை போயிட்டீங்களா? உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. நாங்க நாக்கியம் சத்தியத்தையும் விக்கிறதுக்கு என்ன விலை உங்களுக்கு கொடுக்கறான்? இந்த சத்தியத்தை மறைக்கலாமா? இந்த சத்தியத்தை ஒரே மனுஷன் நம்ம சாகிற எல்லா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரும் சாக போறாங்களே, அவங்கள காப்பாத்துற ஒரே சத்தியம் அறிந்த மக்கள், அதை அறிவிக்க நாக்க திறந்து விட்டுருக்கிறார், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அதை சொல்ல நான் கடைச்சி அமைதலா இருக்கிறோன்னா இந்த போர்த்தேவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளும் ஏதோ வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? என்ன லஞ்சம் கொடுத்துருக்கான் உங்களுக்கு? எதுக்கு வித்து போ விற்கப்பட்டீங்க நீங்களும்? உங்களை யோசிச்சு பாருங்க. பேரா, புகழா, பயமா, மனுஷ பயமா, எது உங்களை வித்து போட்டிருக்கு? கடைசியாக இதுல பாருங்க, பொய்ய மறைப்பதற்கு எவ்வளவு தாராளமான பணத்தை செலவிடுறாங்க. என்ன முயற்சி, என்ன பரப்பு! சத்தியம் அறிஞ்ச நம்ம கொஞ்சம் காணிக்க கொடுக்க முறுமுறுக்கிறோம், சத்தியத்தை பரப்புறதுக்கு முன் வந்து செயல்படுறதுக்கு முறுமுறுக்கிறோம். சத்தியம் அறிந்த மக்கள் பொய்ய பரப்புறாங்களே, உரலாம் பரப்புறாங்களே, போர்டெல்லாம் போட்டு பரப்புறாங்க, சத்தியத்தை பரப்புறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன சப்போர்ட் பண்றோம்? நம்மள ஆராய்ந்து பார்ப்போம், செபிப்போம். நல்ல தேவனே, இந்த பாடங்களுக்காக ஒரு கதையாக வரலாற்றாக உங்களுடைய வேதத்தில் போட்டிருந்தாலும் எத்தனை பாடங்கள் எங்களுக்கு உண்டப்பா, எங்க இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பாடங்கள். ஐயோ, அந்த தலைவர்களுடைய ஒரு வில்ஃபுல் வேணும்னு நம்பாம இருக்கிற கொடுமை எங்களை எங்க கோயில் கொண்டு போய்விடும். எங்களுக்குள்ள பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்கப்பா, வேணும்னு சொல்ல 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 நம்பாம இருக்கிறாங்களே, எங்கனால ரட்சிப்பு கொடுக்க முடியாது, எங்கனால அவங்க இருந்தா எங்களை மாற்ற முடியாது. ஐயா, நீங்க மட்டும்தானே செய்ய முடியும். அந்த பிள்ளைகள் ஒரு காலம் அந்த மத தலைவர்கள் போல் ஒரு நாளும் பொய் சொல்லி கோட்டை தாண்டி பொறுத்தாவிக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ளும் அன்றாடி கேட்கிறோம். அவங்க உள்ளத்துக்கு பேசும் ஆண்டவர், அந்த போர்த்தேவர்கள் மாதிரி பனாச இந்த உலகம் கிளப்புதே, பனாச ஸ்கூல்லையும் மக்களையும் உலகத்தையும் உலக மக்களையும் இந்த சோசியல் மீடியால வருகிற பொய்யெல்லாம் சொல்லி நம்பி கலங்கி பொய்ய நம்புறாங்களே, சத்தியத்தை நம்பலையே, பொய்ய நம்புகிற ஆவி அவங்களுக்குள்ள வந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே, இறக்கம் காட்டுங்க. ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுங்க. சத்தியத்தின் பக்கம் வர பண ஆசையின் வியாதிய இந்த கேன்சர் அவங்க உள்ளத்துல இருந்து எடுக்கக்கூடியது மனம் திரும்புதல் மட்டும்தான். அவங்க உள்ளத்தை உடைத்து மனம் திரும்புதல கொடுங்க. அவங்களுக்கு ஒரு காலம் கெட்டு போகாம கெட்டு கெட்டு இப்படியே கெட்டு அழிந்து போர்த்தேவர்களாக, பணாசையில் ஆத்துமாக விற்கிற மக்களாக, இல்ல அந்த மத தலைவர்களாக, சத்தியத்தை அறிந்தும் பொய்ய நம்புகிற மக்களாக, பொய்யின் வஞ்சனைக்கு ஒப்பு கொடுக்காதபடி மனம் திருந்தல குடும்ப ஆவியானவரே, நீங்கத்தாது செய்ய முடியும். எங்களால செய்ய முடியாம உதவியற்ற நிலையில நின்று மன்றாடி கேட்கிறோம், எங்களுக்கு இறங்க உதவி செய்யும். எங்கள் மத்தியில் இருக்கிற மக்களை காப்பாற்றும், இந்த வீடியோவை பார்க்கிற மக்களுக்கு உணர்த்துதலை தந்து ஐயா, உங்களுடைய வழியில மக்களை உங்களுடைய ராஜ்யத்துல உயிர் தெளிந்த மக்களோடு சேர்த்துக்கொள்ளும். இந்த நியூஸையும் சேனலையும் உலகத்தையும் அரசாங்க செய்திகளையும் கேட்டு தங்கள் ஆத்மாவை இழக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். நான் போட்டிருக்கிற கடைசி பாடலை பாடலாம்.